அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருக்கிறவரே, எங்களை கவனித்து பார்க்கிறவரே, இந்த நல்ல காலை வேளைக்காகவும் நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு போதுமானவராய் இருந்தீர் என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடமைகளை நாங்களே செய்யக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நேசிக்க, எங்களை ஆதரிக்க, எங்களை பராமரிக்க, எங்களுக்கு உதவி செய்ய நீர் தந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, பெரியவர்களுக்காக, சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் தந்த பாதுகாவலுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த நீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்த நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் பல இடங்களிலே காணப்படுகிற தண்ணீர் பஞ்சத்திற்காக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடி நிற்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேவையான தண்ணீர் இல்லாமல் விவசாயங்கள் வறண்டு போவதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். குடி தண்ணீர் கூட இல்லாமல் பாடுபடுகிற இடங்கள் உண்டு. ராஜா, நீர் கிருபையாய் 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 இறங்கி எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து கர்த்தர் நல்ல மழையை வர்ஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த புதிய வாரத்திற்காக மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருடைய கரத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை பணிகளை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் சிறந்த முறையில செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தாரும், ஞானத்தை தாரும், பலனை தாரும். ஐயா, இன்னமும் ஆண்டவரே காலாண்டு தேவுக்காக ஆயத்தப்படுகிற அருமையான பள்ளி பிள்ளைகளுக்காக உம்முடைய சன்னியானத்திலே வருகிறோம். நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி கவனத்தோடும் எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் தங்களுடைய பாடங்களை படித்து தேர்வுக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் புதிய கல்லூரிகளுக்கு கடந்து சென்று அந்த கல்லூரிகளின் சூழ்நிலைகள், பாடங்கள் ஒத்துப்போக முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, அது அவர்கள் படிக்கும்படியாய் நீர் திட்டமிட்ட இடமாயிருக்கும் என்றால் அந்த சூழ்நிலையை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு தக்கதாக தங்களை ஒத்துப்போக பண்ணக்கூடிய ஞானத்தையும் தாழ்மையையும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். தகாத நண்பர்களுக்கு கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் தேவையான அளவு மாணவர் சேர்க்கை இல்லை என்று யோசிக்கிற பள்ளிகளிலே கல்லூரிகளிலே கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்து சரியான சேர்க்கை எண்ணிக்கை வந்து சேர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் தின கூலி பணி செய்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் போதுமான வருமானம் கிடைக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தரலும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகள் நன்றாக படிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தரலும். தகப்பனே, இன்னும் தங்கள் கஷ்டங்களின் மத்தியிலேயும் நஷ்டங்களின் மத்தியிலேயும் பாடுகளின் மத்தியிலேயும் பாரத்தோடும் கருத்தோடும் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களை தாங்குகிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் ஒருவர் எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குறிப்பாக டிரான்ஸ்வல் ரேடியோவின் தமிழக அலுவலகத்திற்காக ஆண்டவரே தியாகத்தோடு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக தனி நபர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் ஆண்டவரே இந்த புதிய கட்டடமானது கட்டப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைக்காக உம்முடைய வருகை வரியந்தம் தொடர்ந்து ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சன்னியானத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் சமாதான குறைவுள்ள குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள உதவி செய்தலும், ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ண உதவி செய்தலும், ஒருவரை ஒருவர் நேசிக்க கிருபை தாரும், ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கிற சந்தேகங்களை எடுத்து போடும். உண்மையான அன்பும் ஐக்கியமும் இந்த குடும்பத்திலே வளரவும் பெருகவும் கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். வயோதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்கிற அநேக பெரியவர்கள் உண்டு ராஜா. ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தையும் பலத்தையும் இன்றும் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களை நேசிக்கும் உள்ளங்களை தாரும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் கரங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமை நன்றியோடு துதிக்கிற உள்ளங்களோடு நாங்களும் இணைந்து உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்கட்டும், மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாயிருக்கட்டும், உமக்குள்ளே வளரும் ஒரு ஆண்டாயிருக்கட்டும், உண்மை அறிகிற அறிவிலே அதிகமான கனி கொடுக்கும் ஒரு ஆண்டாய் மாற கர்த்தரவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் துதி கனமகிமை எல்லாற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம். ஏய் சுரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துராயரே யூகாயூகம் புதியுமக்கே மேன்மை கானம் உந்த நாமமே இப்போது போதுமே. வாழ்க வாழ நீரே வாழ மாட்சி மிகு மோட்ச வேந்த நீ வாழ நீரே வாழ பேரும் பாடுமே ராஜாதி ராஜ வாழ்க வாழ்க நீரே வாழ்க மாட்சி மீது மோட்ச வேந்த நீ வாழ்க நீரே வாழ்க பேரும் வென்ற வீரரே என்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்த நீ. வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதியேற்பே.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் லேவியராகமம் 13 சிந்திக்க துவங்கினோம். ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வரும்பொழுது ஆசாரியன் அது குஷ்டரோகம் என்று தீர்ப்பது எப்படி, அல்லது சுகம் பெறும்பொழுது அவன் சுத்தமாயிருக்கிறான் என்று தீர்ப்பு சொல்வது எப்படி என்பதை குறித்து சிந்தித்தோம். மட்டுமல்ல, குஷ்டரோகமானது வேத புத்தகத்திலே பாவத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் பார்த்தோம். இன்று லேவியராகமம் 13:9 முதல் பார்க்கப் போகிறோம். 9-11 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து, தோலிலே வெள்ளையான தடிப்பு இருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிட்டென்றும், அந்த தடிப்புள்ள இடத்திலே ரண மாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். இது நெடுநாளாய் வியாதியோடு இருந்த ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது. இவனை 7-14 என்று அடைத்து வைத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் இது திட்டவட்டமாக குஷ்டரோகம். அருமையானவர்களே, இருதய கடினத்தோடு பாவத்திலே வாழ்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்களுக்கே அவர்கள் யார் என்று தெரியும். தொடர்ந்து குடிக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், திருடுகிறவர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமைகளாயிருக்கிறவர்கள் வருகிறார்கள். இவர்கள் எல்லாருமே பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். தேவனுடைய உதவியின் மூலமாக மட்டுமே இவர்கள் விடுவிக்கப்பட முடியும். இன்றைக்கும் திருச்சபைகளிலே இருக்கிற ஒய்யாரமான வாழ்க்கை நடத்துகிற ரட்சிப்பின் அனுபவம் பெறாதவர்கள் தங்களுக்கு குஷ்டரோகம் இருப்பதை விசுவாசிக்கிறதில்லை, நம்புகிறதில்லை. அவர்கள் தேவனை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதும் அவர்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருதய கடினத்தோடு வெளிப்படையாகவே பாவத்திலே வாழ்கிறவர்கள் நற்செய்திக்கு எளிதாக உள்ளம் திறப்பார்கள். ஆனால் திருச்சபையின் அங்கங்களாயிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் எளிதிலே தங்கள் இருதயத்தை கர்த்தருக்காக திறக்கிறதில்லை. லேவியராகமம் 13:12-17 பார்த்தால், இங்கே சரீரம் முழுமையும் வெண்மையாக மாறியிருந்தால் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கும்படியாக சொல்லப்படுகிறது. ஆனால் ரணமாம்சம், அதாவது புண்கள் காணப்படும் என்றால் அவன் தீட்டுள்ளவன், அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்திலே வர வேண்டும். ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதை ஆசாரியன் கண்டால் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அருமையானவர்களே, இது எதை காட்டுகிறது என்றால், எந்த ஒரு பாவிக்கும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இதை குறித்துத்தான் ஏசாயாவும் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 5:5, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்துதான் பரம வைத்தியரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஏசாயா 1:18 பாருங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாமர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சைப் போலாகும். குஷ்டரோகத்தின் அடையாளமும் அறிகுறியும் வெண்மையான மாம்சமாயிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே மாம்சத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே கூட மாம்சம் மேலிட முடியும். யோவான் 6:63 பார்க்கும்பொழுது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று வாசிக்கிறோம். ரோமர் 7:18 அப்போஸ்தலனாகிய பவுல், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 1 Corinthians 1:29, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று கூறுகிறார். 1 Corinthians 15:50, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2:3, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:3 பார்க்கும்பொழுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யூதா 23:3, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே இந்த பகுதிகள் எல்லாமே மாம்சம் என்று சொல்லும்பொழுது பழைய சுபாவத்தை, சிலுவையிலே நியாயம் தீர்க்கப்பட்ட சுபாவத்தை சொல்கிறது. ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படும் என்றால் தேவன் அதை நியாயம் தீர்க்க வேண்டியவராயிருக்கிறார். மாம்சமானது தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எதை செயல்படுத்துகிறாரோ அதுவே தேவனுடைய பிரசன்னத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாயிருக்கும். லேவியராமும் 13 அதிகாரம் 18-23 வசனங்களை பார்த்தால், யாருக்காவது புண் உண்டாகி ஆறி போயிருக்கும் என்றால், அங்கே வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த வெள்ளை படராவது இருக்கும் என்றால், அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். அதை ஆசாரியன் பார்க்கும்பொழுது அது மற்ற இடத்தை விட குழியாகவும் மயிர் வெள்ளையாகவும் மாறியிருக்கும் என்றால் அவன் தீட்டுள்ளவன் என்று ஆசாரியன் தீர்ப்பு செய்வான். அவ்வாறு குழி இல்லாமல் சுருங்கி இருக்கிறது என்று மட்டும் கண்டால், 7 அடைத்து வைத்து அது தோலிலே அதிகமாய் படரும் என்றால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்ப்பான். அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் இருக்கும் என்றால் அது புண்ணின் தழும்பு என்று சொல்லி ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்ப்பான். அருமையானவர்களே, இது நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் என்ன? பழைய பாவம் எந்த நேரத்திலேயும் மீண்டுமாக நமது வாழ்க்கையிலே பரவக்கூடிய ஆபத்தை குறித்து சொல்கிறது. தேவனிடத்திலே புதிதாக மனம் திரும்பிய ஒரு மனிதன், ஆண்டவர் எப்படி அற்புதமாக இந்த பாவங்களிலெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று பேசலாம். ஆனால் அதே மனிதன் ஒருவேளை 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ கழித்து மீண்டுமாக அதே பாவத்தினாலே இழுப்புண்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு திருச்சபையிலே ஒரு மனிதன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தான். ஆனால் கடவுளுடைய கிருபையினாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசுவே தனது இரட்சகர் என்று சொன்னான். சில காலங்களுக்கு பின்னர் அவன் சுகவீனமாயிருக்கிறான் என்று போதகர் கேள்விப்பட்டார். அவ்வாறு அவனை பார்க்க செல்லும் பொழுதுதான் அவன் வீட்டினுள்ளே சாராய வாடை அடித்தது. சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட போதகரிடத்திலே அந்த மனிதன் அழுதான். ஐயா, நான் பின்வாங்கி போய்விட்டேன் என்று அறிக்கை செய்தான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒருவேளை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அது எந்த விதத்திலேயும் அவனுக்கு உதவி செய்யாது. அவனிடத்திலே சொல்ல வேண்டியதெல்லாம் அவனுடைய பாவ குஷ்டத்தை அவன் உணர்ந்தபடியினாலே தேவனால் அதை குணமாக்க முடியும். அவனுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதைத்தான் நினைவுபடுத்த வேண்டும். அங்கே நின்று அவனை குறித்து குறை பேசி அவனை திட்டுவதனாலே எந்த பயனும் இல்லை. இந்த வேளையிலேயும் அவன் அறிந்து கொள்ள வேண்டியது, இன்னமும் அவனை மன்னிக்கவும் அவனை மாற்றவும் ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதைத்தான் நினைவுபடுத்த வேண்டும். மீண்டுமாக புறையோடும் குஷ்டரோகத்தையும் இயேசு குணமாக்குவார். லேவியராமம் 13:24-28 வசனங்களை பார்ப்போம் என்றால், ஒருவனுடைய சரீரத்திலே நெருப்பு பட்டதனாலே புண் வந்து ஆறிப்போன இடத்திலே சிவப்பாயாவது வெண்மையாயாவது மாறும் என்றால் ஆசாரியன் அதை பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே முடி வெண்மையாக மாறி நிறம் மாறின இடம் பள்ளமாயிருக்கும் என்றால் அது குஷ்டம் என்று ஆசாரியன் தீர்க்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை என்றால் குளிந்திராமல் சுருங்கி மட்டும் இருக்கிறதென்றால் 7 அடைத்து வைத்து அதை பார்க்க வேண்டும். அது மேலும் அதிகமாக படர்ந்தால் அவன் தீட்டுள்ளவன் என்று தீர்க்கப்படுவான். வேறு எந்த மாற்றமும் காணப்படாமல் நிறம் மட்டும் வித்தியாசமானதாயிருக்கும் என்றால் அவனை சுத்தமுள்ளவன் என்று ஆசாரியன் தீர்க்க வேண்டும். இங்கே தீப்பட்ட புண்ணிலிருந்து வரும் குஷ்டரோகத்தை குறித்து வாசிக்கிறோம். இது எதை நமக்கு சொல்கிறது என்றால், சரீரத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டின் கீழே நாம் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் அதை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். இல்லையென்றால் எந்த நேரத்திலேயும் அதிர்ச்சி தரும் காரியங்களுக்கு நேராய் அது நம்மை வழி நடத்திவிடும். ரோமர் 6:19 வசனத்தை பாருங்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். 1 Cor 9:27 பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். கீழ்ப்படுத்தினேன் என்று ஒரு காலத்திலே அவர் செய்த காரியத்தை குறித்து பேசவில்லை, எப்பொழுதுமே தொடர்ந்து அதை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று கூறுகிறார். இந்த எல்லா வேத வசனங்களும் நமக்கு சொல்கிறது என்ன? நம்முடைய சரீரமானது இயற்கையாக தேவனை பிரியப்படுத்தும் ஒன்று அல்ல. எந்த நேரத்திலேயும் அது தேவனுக்கு விரோதமாய் நம்மை இழுத்து செல்லக்கூடியதே. எனவே நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். லேவியராமம் 13:29 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஒரு ஆணுக்காகிலும் பெண்ணுக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் அதை பார்த்து அவிடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன்னிறமும் மிருதுமாயிருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொறி குஷ்டம் என்று கூறலாம். நாம் நினையாத இடங்களிலிருந்தும் குஷ்டரோகம் உண்டாகக்கூடும். முடியினாலே மறைக்கப்பட்டிருக்கும் இடங்களிலேயும் அது ஏற்படக்கூடும். அதை உடனடியாக கண்டுகொள்ள முடியாது. இங்கே கவனிக்க வேண்டியது வித்தியாசமான ஒரு காரியமாயிருக்கிறது. அதாவது அந்த இடத்திலே வளர்ந்திருக்கும் முடியானது பொன் நிறமும் மிருதுவுமாயிருந்தால் அங்கே குஷ்டம் இருக்கிறது என்று பொருள். அருமையானவர்களே, இன்றைக்கும் பாவமானது திருச்சபையின் முக்கியமான இடங்களிலேயும், ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் கூட்டங்களிலேயும், ஆளுகை குழுக்களிலேயும், ஏன் சுவிசேஷ ஊழிய ஸ்தாபனங்களிலேயும் கூட காணப்படுகிற ஒன்றாயிருக்கிறது. எத்தனையோ விசுவாசிகள் அங்கே இருந்தாலும் உயர் மட்டத்தில் இருக்கும் பாவமானது எல்லாருடைய சாட்சியையும் கெடுத்து போடுகிறது. அதேவேளையிலே இதை குறித்து தீர்ப்பு செய்யும் பொழுதும் கவனமாயிருக்க வேண்டும். அவசரப்பட்டு தீர்ப்பு செய்யக்கூடாது. லேவியராமம் 13 அதிகாரம் 31-37 வசனங்களை பார்த்தால், சொறி குஷ்டரோகம் இருக்கிற ஒருவனை முதலாவது 7 நாட்கள் அடைத்து வைக்க வேண்டும். பின்னர் அந்த குறிப்பிட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் உள்ள முடியானது அகற்றப்பட வேண்டும். மேலும் 7 நாள் கவனிக்க வேண்டும். அப்பொழுது மற்ற இடங்களிலேயும் அது பரவி இருக்கும் என்றால் அவன் தீட்டுள்ளவன். அந்த சொறியானது தோலிலே பரவாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளம் இல்லாமலும் இருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் நாம் கவனிக்க வேண்டியது, தீர்ப்பு சொல்லும் முன்னதாக கால தாமதம் செய்து காத்திருந்து உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இது நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய பணியிலே இருக்கும் தலைமைத்துவங்களை குறித்தும் குற்றச்சாட்டுகள் வரும் என்றால் அதை மிக கவனத்தோடு நாம் பார்த்து சரியான விசாரணைக்கு பின்னர்தான் எந்த தீர்மானமும் செய்ய வேண்டும். லேவியராமம் 13:38-39 வசனங்களை பாருங்கள். ஒரு புருஷனுக்காயிலும் ஸ்திரீக்காயிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல், அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். இப்பொழுது வெவ்வேறு விதமாக வரக்கூடிய அல்லது குஷ்டரோகத்தைப் போல காணப்படக்கூடிய சரீர மாற்றங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள் 40-44 வரை பார்ப்பீர்கள் என்றால், யாருக்காவது தலையிலே முடி உதிர்ந்து மொட்டையாகும் என்றால் அவர்கள் சுத்தமாயிருக்கிறார்கள். முன்பகுதியிலே மட்டும் முடி உதிர்ந்தால் அவனை அரை மொட்டையன், அவனும் சுத்தமாயிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த முடியில்லாத தலைப்பகுதியிலே சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதிலே எழும்புகிற குஷ்டம் என்று பார்க்கிறோம். இதை ஆசாரியன் பார்ப்பான் என்றால் அவனை அவன் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும். அவனுடைய வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. இப்பொழுது 45 வசனத்தை பாருங்கள். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். இங்கே ஒரு குறிப்பை கவனித்தீர்களா? குஷ்டரோக வியாதி உள்ளவனுடைய ஆடையானது கிழிக்கப்பட்டதாயிருக்க வேண்டும். அவனுடைய மேல் உதடு வரை அவன் மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சொல்லிக் கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் அவன் தொடக்கூடிய யாருக்கும் குஷ்டரோகம் வர வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, பாவத்திலே வாழுகிற ஒரு மனிதன் செல்லுமிடமெல்லாம் பாவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். பாவம் ஒட்டுவாரொட்டி வியாதி, அது மற்றவர்களையும் பிடிக்கும். ஒரு தகப்பனார் தனது இஷ்டம் போல வாழ அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு அருமையான மகனை அவனோடு கூட நரகத்திற்கு எடுத்துச் செல்ல அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த அநேக தகப்பன்மார் இதை செய்கிறார்கள். குஷ்டரோகம் உள்ளவன் தன்னை சுற்றியுள்ள இடத்தை தீட்டாக்குகிறான். இதை குறித்துதான் வேத பகுதியிலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவனோ அவனுடைய உடையோ தொட்ட எல்லாமே தீட்டுப்பட்டதாய் இருக்கும். இப்பொழுது 46 வசனத்தை பாருங்கள். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. பாவத்தில் வாழ்கிற அநேகர் இன்றைக்கு தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அங்கே அறிமுகமானவர்கள், பழக்கமானவர்கள் அநேகர் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இங்கே நான் வாசிக்கிற காரியம் என்ன? அவன் தனியே குடியிருக்க வேண்டும். லேவியராமம் 13:47-59 வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வஸ்திரத்திலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்த ஒரு பொருளிலாவது குஷ்டம் தோன்றினால் என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. இதை குறித்து சொல்லும்பொழுது இது அரிக்கிற குஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது படர்ந்திருக்கிற எல்லா பொருட்களும் எரிக்கப்பட வேண்டும். இங்கே வஸ்திரங்கள் எப்படி அகற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து விவரமாக சொல்லும் ஒரு பகுதியாயிருக்கிறது. அந்த உடையின் தரம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. விலையுயர்ந்த வஸ்திரமாயிருந்தாலும் சாதாரணமான வஸ்திரமாயிருந்தாலும் அங்கே குஷ்டரோகம் வரும் என்றால் அது கர்த்தருக்கு அருவறுப்பானது. அருமையானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என, பாவம் எவ்வளவு எளிதாக மற்றவர்களுக்கு கடத்தப்பட முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குறைவாக தீட்டு காணப்படும் மனிதர்களுடைய உடைகளையும் கழுவ வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். இந்த வேத பகுதியானது வியாதி எப்படியெல்லாம் பரவக்கூடும் என்பதையும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நாம் எல்லாருமே சுத்தமில்லாதவர்கள்தான். நாம் எல்லாருமே கழுவப்பட வேண்டும். பாவிகளாகிய நமக்கு தேவன் ஒருவரே பரிகாரத்தை வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே அந்த தேவன் தந்த வழிமுறையை, ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திவிட்டீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகர் என்ற நிச்சயம் உண்டா? அல்லது அறிக்கையிடாத பாவங்கள் இன்னமும் உங்களுடைய இருதயத்தை குத்திக் கொண்டே இருக்கிறதா? அப்படி இருக்குமென்றால் இன்றே இப்பொழுதே அவருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்கள். பாவ குஷ்டம் மாற உங்களை அவர் சுத்திகரித்து மன மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் முடிவுபரியந்தம் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, குஷ்டரோகமானது எப்படி எப்படி பரவும், எப்படிப்பட்ட இடங்களெல்லாம் அது என்னென்ன காரியங்களை விளைவிக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். பாவமும் ஒரு குஷ்டரோகம் என்பதை எங்களுக்கு நீர் தெளிவாக சொன்னீர் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அடிமைகளாயிராதபடி, பாவம் எங்களை தொடராதபடி, பரிபூர்ணமாய் நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்ய நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே பாவ குஷ்டம் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களும் அதை உணர்ந்து கொள்வார்கள் என்றால் ஆண்டவரே, அதை குறித்து அவர்கள் செயல்பட உடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வசனங்கள் மூலமாய் எங்களோடு பேசும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். உபாகமும் 23:5. கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். உபாகமும் 23:5.